Milakata Honorable Manav Ganeshan, you have 15 minutes.
Thank you, Honorable Presiding Member. மறைந்த எனது இனிய நண்பர் ஆரம்பம் தொண்டமான் அவர்களது மகன் தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்களது அமைச்சி விவாதத்திலே தமிழ் போக்கூட்டணியின் தலைவரண்ட முறையிலே கலந்து கொண்டு உரையாடுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று முதல் நாள் பாராளுமன்றத்தில் நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தார். நான் ஒரு வாரமாக பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. சுயீனம் காரணமாக அவரது பேச்சை நான் வீட்டிலிருந்து கூடி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு முறை வரும்போதும் கூட அடிக்கடி அவர் 1948 நமது நாட்டிலே வெளிநாட்டு நிதி, அதாவது திரைச்சேரியிலே ஃபாரின் ரிசர்வ் என்று சொல்வார்கள், மிக அதிகமாக இருந்தது என்று சொல்கிறார். உண்மை அது. 1948 ஆசியாவில் இலங்கை வெளிநாட்டு மூலதனம் என்பது ஜப்பானுக்கு அடுத்த அளவிலே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ச்சியாக அப்பொழுது நாங்கள் பிரித்தானியாவுக்கு கடன் கொடுத்தோம் என்று சொல்கிறார். உண்மையில் பிரித்தானியா கடன் கொடுக்கவில்லை, அப்பொழுது நாங்கள் ஜெர்மனி கடன் கொடுத்திருந்தோம் நினைக்கின்றேன். நான் அறிந்த அளவிலே அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னவென்றால், அது கடன் கொடுக்கும் அளவுக்கு அன்று இலங்கையின் வெளிநாட்டு திரைச்சேரி மூலதனம் ஃபாரின் ரிசர்வ் இருந்திருக்குது என்றால் அது காரணம் நமது உழைப்பு தான். உங்களுக்கு தெரியும், அது அன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே கைத்தொழில், ஏற்றுமதி கைத்தொழில், தேயிலை, ரப்பர் ஆகிய உழைப்பாளிகள் மூலமான ஏற்றுமதி மூலமாகத்தான் எங்களுக்கு நிறைய ஜப்பானுக்கு அடுத்த அளவுக்கு அதிகமான நிதி இருந்தது. அதை வைத்துக் கொண்டு தான் தொடர்ச்சியாக வந்த எல்லா அரசாங்கங்களும் இலங்கையிலே மக்களுக்கு இலவசமாக பொருட்களை வாரி வாரி வழங்கி கடைசியாக திரைச்சேரியை காலி செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இலங்கைக்கான இலவச கல்வி காரணமாக கல்வித்துறையிலே இலங்கை இன்று ஆசியாவிலே கணிசமாக நடத்தி இருக்கின்றது என்றால் அதற்கும் காரணமாக எங்களது அந்த மலையகத்தோட தொழிலாளிகளின் உழைப்பு தான் காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறையிலும் கூட இன்று இலங்கை ஒப்பிட்டளவில் சிறப்பாக இருக்கிறது. இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி என்று சொல்வார்கள், சிசு மரணம் சொல்வார்கள், அதிலே ஏனைய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை விட நாங்கள் முன்னேறிய நாடாக இருக்கின்றோம். அது காரணம் என்னவென்றால், சுகாதாரத்துறையிலும் கூட நாங்கள் முன்னேறி இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் காரணமான தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செல்வம் எங்களுக்கு அன்று முதல் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் மக்களின் உழைப்பின் காரணமாகத்தான் கிடைக்கின்றது. ஆனால் இந்த மக்களுக்கு இது இலங்கை நாடு தந்திருக்கூடிய பரிசு என்னவென்றால் ஒன்றுமே இல்லை தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், உலக வங்கி, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், சிபிஎஸ்எல் இலங்கை மத்திய வங்கி, யுஎன் ஃபுட் ப்ரோக்ராம், யுஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஐசிஆர்சி செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இலங்கைக்கு வந்து சென்ற ஐநா விசேட அறிக்கையாளர் நவீன அடிமைத்துவத்துக்கான மாடர்ன் ஸ்லேவரி டொமாயோ பகாட்டா உட்பட எல்லோருமே வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய மக்களாக, பின்தங்கிய பிரிவினராக பெருந்தோட்ட மக்கள் அடையாளம் கடைபிடித்து சென்றிருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரியும், இதுதான் பரிசு. சொன்ன பரிசு அதுதான். சுதந்திரம் கிடைத்த பொழுது இலங்கை ஆசியாவிலே ஜப்பானுக்கு அடுத்ததாக உயர்த்தி வைத்திருந்த எங்கள் மக்களுக்கு சுதந்திர இலங்கை தந்த பரிசு இதுதான். இதை மனதில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பாராளுமன்றத்திலே 9வது பாராளுமன்றத்திலே நினைக்கின்றேன் 2 முறை ஒருமுறை நானும் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் அனுர் குமார் நாயகம் சேர்ந்து ஒரு முழு நாள் விவாதத்தை பாராளுமன்றத்தில் நாங்கள் பின்தங்கிய மக்கள் தொடர்பாக நடத்தியிருந்தோம். அதையடுத்து இன்னொரு விவாதத்தை நான் முன்மொழிய எங்களது பாராளுமன்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழிமொழிய பிற முன்னாள் விவாதத்தை நாங்கள் தோட்ட தொழிலாளர் தொடர்பாக, பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக, மலைய மக்கள் தொடர்பாக நடத்தியிருந்தோம். இதன் மூலமாக நாங்கள் தமிழ் போ கூட்டணி நாட்டுக்கும் உலகத்துக்கும் எங்கள் மக்கள் நிலைமையை எடுத்து காட்டியது. அந்த விவாதத்துக்கு பிறகு நிறைய இலங்கையிலிருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டு தூதர்கள், டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி எங்களை சந்தித்து மேலதிக விவரங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே இன்று எங்களது மக்கள் துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் எல்லாமே வரலாறு முழுக்க நாங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், சம்பல்கள் அனைத்துமே இன்று உலகளாவிய ரீதியாக சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்திய வம்சாவளி என்று சொல்கிறோம். 2015 வருடத்திலே தமிழ் போ கூட்டணி அன்றைய அரசாங்கத்திலே அங்கம் வகித்து பரவலுக்கு வருவதற்கு முன்னால் வரைக்கும் ஆக இந்திய அரசாங்கத்துக்கு கூட எங்கள் மக்கள் தொடர்பாக தெளிவான தெரிவிக்கவில்லை. எங்கள் ஜனத்தொகை எவ்வளவு என்று தெரிஞ்சிருக்கவில்லை. நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம்தான் பழைய மக்கள் வாழ்கிறார்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அல்ல, மத்திய மாநிலத்தில் நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், மாத்தளை மாவட்டம், மதுரையிலே மணிக்க ஓமா வகானத்திலே மதுரை மாவட்டம், கொண்டராகலை மாவட்டம், சபரகமவிலே அத்தபடி மாவட்டம், கேகாலை மாவட்டம், வேல்வகானத்திலே கொழவு மாவட்டம், கடத்தரை மாவட்டம், கம்பா மாவட்டம் மற்றும் தென்னிலங்கையிலே மாத்தரை, காலி, குருநாகலையில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசி எடுத்து கூறியிருக்கின்றோம். இன்று ஜனாதிபதி விக்ரமசிங்கே அவர்கள் பல விஷயங்களை சொல்லிவிட்டு 4 பில்லியன் ரூபாவை, 400 கோடி ரூபாவை ஒதுக்கியிருப்பதாகவும், நிலம் தொடர்பான உரிமையை வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார். நல்ல விஷயம், பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதை அமைச்சர் விடாப்பிடியாக பிடித்து அதை பிடுங்கி எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லுவார், செய்ய மாட்டார். வரும் என்பார், ஆனால் வராது, தெரியும். ஆகவே வர வைக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அரசாங்கம், நாங்கள் எதிர்கட்சி, எங்களுக்குள்ள முரண்பாடு தேவையில்லை, சண்டை போட தேவையில்லை, அடிப்படை தேவையில்லை. நாங்கள் இந்த குறை சொல்வது என்பது எங்களது முன்னாள் பிரதமர், இந்நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தான். உங்களை சொல்வதை நினைத்துக் கொண்டு நீங்கள் போய் சொல்ல வராதீர்கள், அப்படி அல்ல, அதை சொல்கிறோம். ஆகவே நாங்கள் வெளியிருந்து அழுத்தம் கொடுக்கிறோம், அதை பிடித்து உள்ளே இருந்து அழுத்தம் கொடுங்கள். நடந்தால் சரிதான், நடக்க வேண்டும் மக்களுக்கு, அவ்வளவுதான் உண்மை. இன்று 10% நிலம் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் நடத்திய அந்த நாம் 200 என்ற அந்த விழாவில் சொல்லப்பட்டது நல்ல விஷயம். அது 10% என்பது என்ன? எங்களை 7% 3% கூட்டியிருக்கிறீர்கள். 10-ல் 7 தான் பெறுது. ஆகவே 7-ஐ நாங்கள் தந்துவிட்டோம். 3-ஐ போட்டு 10-ஐ கொடுங்கள், நல்ல விஷயம், பாராட்டுகிறோம், செய்யுங்கள், நல்ல விஷயம். அதே போல ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்களும் உங்கள் ஏற்பாட்டிலே இந்திய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களும் சேர்ந்து நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலே 10,000 வீடு எடுத்து ஆரம்பித்ததாக சொன்னார்கள். எனக்கு தெரியும், 10,000 என்பது நாங்கள் 2012 கேட்டுப்பட்டது நினைக்கிறேன். அதோட நினைக்கிறேன், அப்படித்தான். நான் இந்திய தூதரிடம் கேட்டேன், பதில் வரவில்லை, வரும் வரும் நம்புகிறேன். எனக்கு 10,000. ஆகவே அது 10,000 கூட நாங்கள் கேட்டுப்பட்டது, நல்ல விஷயம். ஆக உரிமை கொண்டாடவில்லை, செய்யுங்கள் நீங்கள், நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, அதே வேளையிலே சிறுத்தொண்டு உரிமையாளர்கள் என்ற அந்த விஷயத்தையும் பற்றி கூட அங்கே பேசப்பட்டது, நல்ல விஷயம். எங்களது நாங்கள் இருப்பது தமிழ் போ கூட்டணி, ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே ஒரு பிரதான பங்காளி கட்சியில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களது கடந்த 2019 வருடத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் விஞ்ஞாபனம் எடுத்து பார்ப்பீர்களே. ஆனால் மலையக தமிழர்கள் கேட்டு விசேடமான ஒரு அத்தியாய ஒதுக்கியிருக்கிறோம் நாங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது தொழிலாளியை தமிழ் விவசாயி ஆக்குவோம் சொல்லியிருக்கின்றோம் நாங்கள், சில செல்வே சொல்லியிருக்கின்றோம் நாங்கள். ஆகவே அந்த தோட்ட தொழிலாளிகள் என்ற நிலையிலிருந்து நில உடைமையாளர்கள் நிலைமைக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த கோஷத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். சபைக்கு தலைமை தாங்கும் எங்களது குஜித் பெரேரா சகோதரர் பாராளுமன்ற கூட துறைக்கு அந்த எஸ்ஜேபி கட்சிக்குள்ளே பொறுப்பாளராக இருக்கின்றார், மகிழ்ச்சியாக இருக்கின்றார், சரியான நேரத்தில் அவர் அங்கு அமர்ந்திருக்கின்றார் தெரியும். ஆகவே நாங்கள் செய்கின்றோம். அது மட்டும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த முழுநாள் விவாதத்தின் போது இது தரப்பிலும் ஆளும் தரப்பிலும் நிறைய பாராளுமன்றர்கள் உரையாற்றி இந்திய வம்சாவளி மலைய மக்களுக்கு நாட்டில் அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கின்றது, அது துடைக்கப்பட வேண்டும், துடை தெரியப்பட வேண்டும், ஜான் நிலநாட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு காணியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று உரத்த குரலில் பேசினார்கள். நல்ல முயற்சியாக இருக்கிறது, அதுகள் வெற்றியது. நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இவரது அனுதாபம் தேவையில்லை, நியாயம் தேவை என்று சொன்னோம். வீடோ போன் என்பது சிம்பத்தி, பட் வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்று சொன்னோம். அவருக்கு ஆக அனுக்காப்பா அவசியன எமனை அப்பே சம்பவத்தை அவக்கீவே அனுக்காப்பா அவசியன அவர் சாதனத்தை அவசியாய் சொன்னோம். அது உண்மை, நியாயம் அது. அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே தமிழ்போ கூட்டணி 2015 வருடத்திலே நாங்கள் ஆட்சியேற்ற பிறகு பல காரியங்களை செய்திருக்கின்றோம். ஒரு பட்டியலே இருக்கிறது, இந்த பட்டியலை நான் இங்கே சபையிலே சபைப்படுத்த விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். நூறடியா மாவட்டத்தில் மேலதிக 6 புதிய பிரதேச சபைகள் அமைக்கும் தீர்மானத்தை அரசாங்கத்துக்குள்ளே பெரும் வாத பிரதிவாதத்தின் பத்தியிலே நாங்கள் பெற்று 30 வருடங்களுக்கு பிறகு 2.5 லட்சம் அம்பகம்பு பிரதேச சபையில் இருந்தார்கள், இன்னும் 2.5 லட்சம் 2.5 லட்சம் முன்னுள்ள பிரதேச சபையில் இருந்தார்கள். அது உடைத்து புதிய 6 பிரதேச சபைகளை உருவாக்கினோம் நாங்கள். நூறடியா மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்திலே திகாம்பரம் அவர்கள் மாவட்டம், ராதாகிருஷ்ணன் மாவட்டம், உதயகுமார் மாவட்டம், உங்கள் இருவரின் மாவட்டம் உருவாக்கினோம். நம்மளது மாவட்டம், எங்களது மாவட்டம், எங்கள் மக்கள் வாழும் பெரும்பான்மையான மாவட்டம் உருவாக்கினோம். அதுதான் எங்களது
ஹானரபிள் மெம்பர், யூ ஹேவ் அனதர் 2 மினிட்ஸ்.
அரசியல் உரிமைக்கான அடிப்படை அழகு அதுதான். அது மட்டுமல்ல, அது சமானமான முறையிலே செயலகங்களை உருவாக்க வேண்டும் வர்த்தமான பிறகு செய்தோம் நாங்கள். அது அரசாங்கம் போய்விட்டது, பிறகு வந்து அறகுறையாக நிகழ்ந்திருக்கிறது. அது இப்பொழுது அது முழுமையாக்குங்கள். ஏலுபேஷ் காணி என்பதை அவசர பத்திரம் கொண்டு வந்தோம். அதே போல இன்று போயிருந்த இந்திய பெருந்தோட்ட அந்த உதவி வீட்டுத் திட்டத்தை நாங்கள் தான் ஆரம்பித்தோம். திகாம்பரம் அவர்கள் அன்றைய இந்திய தூதருடன் சேர்ந்து எங்களை நாங்களா புடைசோடு நின்று கொண்டு கையெழுத்திட்டு தான் அந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதே போல தொழிலாளர்களுக்கு தனி வீடு கட்ட வேண்டும் என்ற அந்த கொள்கையை முன்னெடுத்தோம் நாங்கள். அதுக்கு முன்னால் மாடி வீடு கட்ட வேண்டும் சொன்னார்கள். மாடி வீடு வேண்டாம், மாடி வீட்டை இடது தொகுதியான குழுவிலே கட்டுவோம் பரவாயில்லை, நிலம் இருக்கிறது, நிலம் இல்லை, அங்கு நிலம் இருக்கிறது கட்டுவோம் சொன்னோம். அது மட்டுமல்ல, அந்த குடியிருப்புகள் எல்லாத்தையுமே மலைநாட்டிலே தமிழ் கிராமங்களாக அடையாளப்படுத்தினோம். அது அரசியல் சிந்திப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் கிராமங்கள் அங்கே மலையத்தில் உருவாக்கினோம். அது மட்டுமல்ல, மலைய மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதேச சபைகளுக்கு செல்லக்கூடிய உறுப்பினர்களுக்கு, தோட்டங்களுக்கு, வாக்கெடுத்த மக்களுக்கு இது ஒதுக்க முடியாத நிலைமை இருந்தது. அதை அந்த விதியை 33 இலக்க விதியை நாங்கள் திருத்தினோம். திருத்தி எல்லோருக்கும் இது ஒதுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினோம். அந்த ஒரு விதியை வைத்துக் கொண்டு தான் ஒரு முறை கண்டி மாவட்டத்திலே உடப்பலாத்த என்ற ஒரு பிரதேசமையை அந்த அரசாங்கம் கலைத்தது, அதை மாட்டினோம். அது மட்டுமல்ல, மலையக அபிவிருத்திக்காக தனியான அதிகார சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இது எல்லாமே அமைச்சர் பத்திரம் தான், மறந்துவிட வேண்டாம். சட்டம் இன்று அந்த அதிகார சபை எங்கே கேட்க விரும்புகிறேன்? சத்தமே இல்லையே, மௌனமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. சொல்லுங்களே, கேளுங்களே, உங்கள் அமைச்சர் கீழே தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிறார் எங்களது ராஜா கல்வி அமைச்சர். அவரது முன்னெடுப்பினாலே அன்றே எங்களது கல்வி அமைச்சர், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாராளுமன்ற அமைச்சரவையிலே அகிலராஜ் காரியவாசத்தின் மூலமாக செயல்பட்டு பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு அவசியமானால் அண்மையில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் காணியை சுகரிக்கும் ஒரு அதிகாரத்தை நாங்கள் அமைச்சர் பத்திரம் மூலமாக பெற்று வைக்கின்றோம். அது மூலமாகத்தான் இப்பொழுது காணிகள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாலே நான் கனடா சென்று அங்கிருந்து 3 கோடி ரூபாயை நிதியை பெற்று உதவி பெற்று வந்து ஏகாலை மாவட்டத்திலே தெரியாவிட நகரிலே பெருந்தோட்ட பிள்ளைகள் படிக்கக்கூடிய மண்சரிய பாதுகாப்பு பாடசாலைக்கு அந்த அமைச்சர் பத்திரத்தை பயன்படுத்தித்தான் 2 ஏக்கர் காணியை பெற்று தனி கட்டிடம் கட்டும் அதே வேளையிலே விஞ்ஞான கூட ஒன்றை கட்டுகிறோம். அடிக்கல வைத்துவிட்டு வந்தேன் நாங்கள்.
ஹானரபிள் மெம்பர், யுவர் டைம் இஸ் ஓவர்.
தொகுதிக்கு செல்லும் பொழுது தயவு செய்து நீங்க தயவு செய்து அந்த பாதையில செல்லும் பொழுது நின்று பார்த்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஆகவே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதே மாதிரி
ஹானரபிள் மெம்பர்,
அதே மாதிரி நாங்கள் பல காரியம் செய்து
கொண்டிருக்கின்றோம்.
இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் முரண்படவில்லை, சண்டையிடவில்லை, முட்டிக்குள்ள மோதிக்கொள்ளவில்லை. நாங்கள் அனைவரும் பிரயத்தனம் செய்வது நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மிகவும் பின்தங்கிய, மிகவும் வறிய, மோஸ்ட் மார்ஜினலைஸ், மோஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்பிள் இன் திஸ் கண்ட்ரி. ஆகவே அவர்களை நாங்கள் வளர்த்துவிட வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது, அதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த தகவல்களை நான் சபாக தகரணம்.
Honorable presiding member, before I reply, I would like to remind you, since you're in the chair, that at the end of the day, I am the subject minister and this is the ministry's budget.
Yeah,
and when I press this, it's your duty to ask me why I pressed it, as opposed to telling me to, you know, wait.
No, I just told
you. No, I'm just letting you know the responsibilities of the chair. I'm letting you know the responsibilities of the chair. I may be young, but I still hold my parliamentary privilege.
Okay, go ahead.
Anyway, கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்க உங்களோட சாதனை அனைத்தையும் பட்டியலிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நான் எந்த இடத்துலயும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இன்னொருத்தவங்க பிள்ளைக்கு நான் பேர் வைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். மலையக மக்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒன்று வரணும்னா கட்டாயம் எல்லாரும் ஒன்றிணைந்துதான் வேலை செய்யணும். இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், ஆனா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மலையகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒதுக்கப்பட்ட சமூகம், அந்த ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு தலைமைத்துவமா கண்டி மாவட்டமா இருக்கட்டும், நுவரெலியா மாவட்டமா இருக்கட்டும், என் குழும்புல கூட ஒரு பகுதி உங்களுக்கும் அந்த வாக்கெடுப்புல வந்திருப்பாங்க. ஸோ ஆகவே நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க சொன்னதுல சில விஷயங்கள் நான் சொல்லலாம்னு இருந்தேன். குறிப்பா சொல்லணும்னா, இந்த காணி உரிமை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்க அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க ஒரு வேலை திட்டமா கொண்டு வரதா இல்லை. நாங்க ஏற்கனவே வேலை திட்டங்கள் அனைத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப நீங்க கொஞ்சம் ஏற்கனவே எடுத்து சொன்ன மாதிரி அமைச்சரவை பத்திரம் வந்து ஒரு சட்டம், நாங்க அமைச்சரவை பத்திரம் 2 சமர்ப்பிச்சு 30ஆம் தேதி கடந்த அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி, அதுவும் நான் நினைக்கிறேன் அது வந்து தற்செயலாக தான் நடந்துச்சு. இது மறைந்த சௌமியமூர்த்தி தொண்டமான முக்கியமான நாள் அன்னைக்கு நாங்க அந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சு அது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்டிக்கு போய் அப்ரூவலும் கிடைச்சு ஜனாதிபதியும் அதை அறிவிச்சாரு. நாங்க வேலை திட்டங்களை முடிச்சோம். இது ஏன் பொறுப்பு மட்டும் இல்லை, இது நம்ம அனைவரோட பொறுப்பும் கூட தான். பாராளுமன்றத்துல ஜனாதிபதியும் ஒரு கட்சி தலைவர்கள் மூலியமா ஒரு குழுவை நியமிக்க சொல்லியிருக்காரு. பிரதமர் கடையில இருக்க குழுவும் அதோட இணைஞ்சு வேலை செய்ய சொல்றாரு. இந்த காணி உரிமையை என்ன விதத்துல வெளியே கொடுக்கலான்னு இப்ப இருக்கிற சில விஷயங்கள் நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன். நம்மளால எப்படி முன்னால் எடுத்துட்டு போக முடியும்னு தெரியும். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப சர்வே பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20,000 போகுது ஒரு குடும்பத்துக்கு. நம்மளுக்கு வந்து 176,000 குடும்பங்களுக்கு இந்த காணி உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களுக்கு 1,000 மில்லியன் செலவாகுது, 1,500,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் செலவாகும். அதனாலதான் ஜனாதிபதி இந்த 4 பில்லியன் கணக்கு சொன்னாரு. ஏன்னா அந்த 1,500,000 குடும்பத்துக்கு மேல இருக்கிற 26,000 குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்கணும்னா அந்த செலவு போகும். அது மட்டும் இல்லாமல் சர்வே எடுத்து செய்யறது வந்து ஒரு சின்ன வேலை இல்லை. ஆனால் நாங்கள் கௌரவ அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் கிட்ட பேசியிருக்கோம், அதுக்கு ஒரு புரிய பொறிமுறை ஒன்று உருவாக்கி தரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நெவிடா சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க கௌரவ உறுப்பினர் அவர்களே. இந்த நெவிடா சம்பந்தமான ஒரு விஷயம் உண்மைக்கு சொல்லணும்னா, நெவிடா அந்த 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 ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளார சில பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து அந்த அமைப்பின் பிரச்சனைகள் கிடையாது, அது நிதி அமைச்சிக்கும் அந்த அமைப்புக்கும் நடுவில் இருக்க அப்ரூவல் பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா கூட நாங்கள் வந்து இந்த அமைப்பின் ஊடாக கிட்டத்தட்ட 85 மில்லியனுக்கு டிக்னிட்டி கிட்ஸும் சானிட்ரி நாப்கின்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூஎன்எஃப்பிஏ நிறுவனத்தோடு வேலை செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் குட் நேபர்ஸ் இன்டர்நேஷனல் தாய்வான் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் அரிசியை வழங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸில், டைப் 3 ஸ்கூல்ஸில். ஆனால் நெவிடாவை வந்து இந்த அமைப்பு திருப்பி எப்படி கட்டியெழுப்பி இது மூலியமாக என்னென்ன வேலை திட்டங்களை கொண்டு வரணும்னு நீங்களும் முன்னால் வந்து ஒத்துழைச்சா கட்டாயம் நாங்கள் அந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம முன்னால் எடுத்திருப்போம். இல்லை எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த காணி உரிமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அரசியல் தலைமைகள் மத்தியில் மட்டும் இல்லாமல் என்ஜிஓஸும் இருக்காங்க, சிவில் சொசைட்டிஸும் இருக்காங்க, மக்கள் நீண்ட நாள் போராட்டமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பொறிமுறையை கொண்டாந்து தான் இதை நம்ம பண்ணியாகணும். ஸோ ஆகவே தான் பிரதமர் அவர்கள்கிட்ட நாங்கள் இன்றைக்கி காலையில் கூட பேசி ஒரு கோரிக்கை வச்சோம். ஆளுந்தரப்பில் இருக்க கட்சிகள் மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்க கட்சிகளையும் உள்வாங்கி அவங்க மூலியமாக ஒரு பொறிமுறையை உருவாக்கி இந்த காணி உரிமையை வழங்குறதுக்கு ஒரு திட்டத்தோடு கொண்டாடுறதுக்கு பிரதமரும் சம்மதிச்சிருக்காரு. ஆகவே அது வந்து அடுத்த அமைச்சரவை அமர்வுள்ள கட்டாயம் எங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியாகணும். ஏன்னா நிறைய விடயங்கள் வந்து என்னோட உரையில சொல்லான இருந்தேன். இப்போ மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீயா நானா அந்த மாதிரி போட்டி கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே மக்கள் வந்து மக்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். இந்த 10,000 வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையில் ஏறியும் சொல்லலை, நான் தான் இந்த 10,000 வீட்டை கொண்டாந்தேன்னு. இது வந்து உங்களோட ஆட்சியில் 10,000 வீட்டு திட்டத்துக்கு கையொப்பம் செலுத்திக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும், உங்கள் கூட்டணியோட உங்கள் கட்சியில் இருக்க உறுப்பினர் கண்டி மாவட்ட உறுப்பினர் கௌரவ் வேலுகுமார் அவர்கள் வந்து இதே பாராளுமன்றத்தில் ஒரு தடவை நாங்கள் வந்து எஸ்டிசி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தோம். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது எஸ்டிசி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த வீடுகளில் வந்து சில குறைபாடுகள் இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கௌரவ வேலுகுமார் அவர்கள் நீங்கள் ஹேண்ட்ஸ்ஆட் எடுத்து பார்த்தா அதிலே இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த வீடு திட்டத்தை ஆறுமுக தொண்டமான் தான் ஆரம்பித்தார்னு, அதாவது இந்த 4000 வீடு திட்டத்தை. ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் பேர் போடலாம் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் யார் கொண்டாந்தாலும் இது மலைய மக்கள் வாக்குகளில் நம்ம இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்ம வந்து ஒன்றிணைந்து ஒரு குரலாக வேலை செஞ்சா அதிகமான அளவு நம்மளால சாதிக்க முடியும் தான் என்னோட கருத்து. அண்ட் இறுதியாக நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2015க்கு முன்னால தனி வீடு இல்லவே இல்லைன்னு சொல்றது ஒரு தவறான விடயம். 1972 இருந்து மறைந்த தலைவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமானையாவாக இருக்கட்டும், இல்லாட்டி மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானையாவாக இருக்கட்டும், இல்லாட்டி மறைந்த தலைவர் சந்திரசேகர் அண்ணனாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 66,000 வீடுகளை மலையகத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. அது வந்து அமைச்சியினூடாகவும் வந்திருக்கு. அந்த 66,000 வீடுகளில் 22,000 வீடுகள் வந்து மக்களே சுயமா கட்டியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் காரணம் காமிச்சுதான் இந்த காணி உரிமையை நாங்கள் கேட்டோம். ஏன்னா இந்த 176,000 குடும்பங்களில் கிட்டத்தட்ட 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, அவங்களால சுயமா வீடு கட்ட முடியாது. அவங்களுக்கு தான் இந்தியா வீடு திட்டம், இந்த அமைச்சியினூடாக வர வீடு திட்டம், இந்த வெளியிலிருந்து இருக்க ஏஜென்சிஸ் மூலியமாக வர ஃபண்டிங், அந்த வீடு திட்டம் எல்லாம் போய் சேரும். 2வது கேட்டகரி வந்து அவங்க வந்து ஒரு லோன் எடுத்து, அதாவது அரசாங்கம் மூலியமாக ஏற்கனவே கடன் வீடு வசதி இருக்கு, அது மூலியமாக அந்த அவங்களுக்கு அந்த அவங்க எடுக்கிற காணிக்குள்ளார அவங்க அந்த வீடை கட்டி கடனை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தலாம். 3வது வந்து நம்ம அவங்களுக்கு காணியை ஒப்படைச்சா இன்னைக்கு அவங்களோ இல்லாட்டி அவங்களோட குழந்தைங்களோ கட்டாயம் வீடு கட்டிக்குவாங்க. ஆகவே அந்த மொடாலிட்டியில் தான் நாங்கள் இந்த காணி உரிமையை கொண்டாடலான்னு இருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், இது என்னன்னு இப்போ கௌரவ உறுப்பினர் அவர்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மலையகத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த நெவிடா அமைப்பு வந்த பிற்பாடு தான் நம்மளால அந்த 2 ஏக்கர் காணி எடுக்க முடியும்னு. நான் வந்து என்னோட அமைச்சியின் கீழ் PHDT நிறுவனம் இருக்கு, அதில் நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சியின் செக்ரட்டரி ராமானுஜம் அவர்கள் இப்போ கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலில் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையா வந்து 3 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சாரு 1980லையும் 1990லையும். அந்த டேட் கரெக்டாக எடுத்து உங்களுக்கு நான் அந்த அமைச்சரவை பத்திரம் காப்பியை கொடுத்தேன். கிட்டத்தட்ட பெருந்தோட்ட பாடசாலைகளில் இருக்கிற Type 3 ஸ்கூல்ஸுக்கு முதல்ல 1 ஏக்கர் காணியும், அதே மாதிரி ஏனைய பாடசாலைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு காணி சம்பந்தமான ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அமைச்சரவையில். ஸோ இந்த மாதிரி வேலை திட்டங்களும் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணியிருக்க வேலையை நான் பார்க்குறேன், நாங்க பண்ண வேலையை தான் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து வேலை செஞ்சா கட்டாயம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ மினிஸ்டர். நெக்ஸ்ட் ஹானரபிள் திகாம்பரம், யூ ஹேவ் 15 மினிட்ஸ்.
கௌரவ தலைமை தாங்கு உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு பரவசுரத்தின் ஊடாக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு வசதிகள் அமைச்சின் விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலைய மக்கள் வந்து இன்றைக்கு 200 வருஷம் அந்த மக்களை பற்றி இன்னும் முழுமையாக அந்த மக்களுக்கு அவருடைய உரிமைகளை யாராலையும் பெற்றுக் கொடுக்க முடியலை. நாங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். வந்து நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். வேலை ஆரம்பித்து 7 பேச்சில் வீடுகளை கட்டி கொடுத்துறோம். அதிகார சபையை கொண்டு வந்தோம், பிரதேச சபை சட்டத்தை மாற்றினோம், அது இல்லாமல் வந்து பிரதேச சபைகளை அதிகரித்தோம். இப்படியான நல்ல வேலைகளை செஞ்சிருக்கோம் நம்ம. ஆகவே யாரு நெல் குத்தினாலும் அரிசியாகணும் நம்ம. இப்போ விமர்சன அரசியங்களை நாங்கள் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. நாம யாரையும் விமர்சனம் பண்ண போறதில்லை. உண்மையிலே நான் வந்து மலையக மக்களுடைய வீடு திட்டத்தில் வந்து அதுக்கான ஒரிஜினல் ஒப்பனையை வாங்கி கொடுத்தேன். நான் கௌரவ ஜீவன் தினமன் அவர்கள் ரெண்டு தரம் சொல்லியிருக்காரு, நாங்கள் கொடுத்த ஒப்பனை வந்து போமிட்டுன்னு சொல்லி. உண்மையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த சபையிலே நான் சமைக்கிறேன், எப்படி படிச்சு பாருங்க நீங்க. இது வந்து ஒரிஜினல் வந்து மொயந்தானந்த அவர் கொடுத்தது வந்து அது போமிட் வந்து. அதனால சபைக்கு பாக்குறேன் நான். இதைத்தான் நீங்க கொடுக்க போறீங்க, திருப்பியும் பாருங்க. இது படிச்சு பார்த்தா உங்களுக்கு இது ஒரிஜினல். பேங்க்ல வச்சு லோன் எடுக்கலாம் மக்களுக்கு வந்து. ஆகவே இந்த சபையில கையிலிருக்கிற வாங்கிக்கொள்வேன் நீங்க வந்து. அதே நேரத்தில் வந்து நான் வந்து 2015 ஆரம்பிச்ச 500 வீடுகள் வந்து 2016 ஆம் ஆண்டு 1000 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கேன் நான். 2017 ஆம் ஆண்டு 2000 வீடுகளை கையளிச்சிருக்கேன் நான். 2018 ஆம் ஆண்டு 500 வீடுகளை கையளிச்சிருக்கேன். அது இல்லாம 3000 வீடுகள் ஒதுக்கணும். அது 1000 வீடுகள் அடிக்கல் நட்டுப்பட்டிருக்கு. இன்னும் அறவாசி அது கட்டுப்படலை. இன்னும் 1500 வீடுகள் கேன்சல் ஆகியிருக்கு. அதை கொஞ்சம் நீங்க அமைச்சு மூலமாகவும் டஸ்ட் மூலம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் வந்து. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறாங்க. நாங்க செஞ்சதை நாங்க ஏத்துக்கிட்டாலும் நீங்க செஞ்சதை நாங்க ஏத்துக்கொள்ளப்போ. நாங்க முன்ன மாதிரி விமர்சன அரசியல் செய்யறது கிடையாது. ஆகவே இன்றைக்கு வந்து மலையத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து மலைய மக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அமைச்சராகிட்ட அந்த அமைச்சர்கிட்ட வந்து தகர வேணும், சிமிந்தி வேணும், அதுதான் கேட்டாங்க. இன்றைக்கு வந்து காணி உரிமை கேட்குறாங்க. ஆகவே இந்த காணி உரிமை விஷயத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒட்டுமே செயல்படணும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இந்த மக்கள் இந்த நாட்டுக்காக உழைச்ச மக்கள், இந்த நாடு இந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யலை பெருசாக. நம்மளை ஏமாத்திருக்கோம் வந்து வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு பேனமும் 2 பில்லியன், 3 பில்லியன், 4 பில்லியன் கொடுத்து முழுமையாக அந்த மக்களுக்கு எங்களுக்காக அபிவிருத்தி செய்ய முடியாது. ஆகவே இந்த முறை நீங்க சொல்றீங்க நிறைய காசு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி, உண்மையிலே புத்தகத்தில் காசு ஒதுக்கலாம், ஆனா திரசேரில இருந்து காசு வராது. நான் என்ன சொல்றேன் கேட்ட, நானும் அமைச்சராக இருந்தேன், நானும் இதெல்லாம் கவனமா இருங்க. நீங்க முடிஞ்ச அளவு திரசேலேருந்து காசு எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்க முழுமையா செலவழிச்சா தான் அடுத்த பேர் நான் அமைச்சர் ஆகுனா எனக்கு அது கிடைக்கும். இல்ல நீங்க 1 பில்லியன் 2 பில்லியன் செலவழிச்சா அதே தான் கொடுக்க போறாங்க. அதனால இதுல கவனமா இருக்கோம் நாங்க. ஆகவே தொடர்ந்து இந்த மக்கள் கூட வாழ்வாதார பிரச்சனை மோசமா இருக்கு. சம்பள பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டுப்பது செஞ்சாலும் இந்த கம்பெனிக்காரன் குறைச்சாதான் கொடுக்க போறான். சம்பள நிர்ணய சபையோட செஞ்சா கூட இவங்க வந்து சரியான 1000 ரூபாய் சம்பளத்தை நம்ம கொடுக்கல வந்து. ஆகவே நாங்க எல்லாம் ஒரு முழுதாக இது ஆளுங்கட்சியில் உள்ளவங்க எதிர்கட்சியெல்லாம் இருக்கணும் வந்து இந்த மக்களுக்கு காணியை பிரிச்சு கொடுக்கறது. எப்படின்னு சொன்னா காணியை சொந்தமா பிரிச்சு கொடுக்காது அரசாங்கம், கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்கு எப்படி லீஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த மக்களுக்கு லீஸ் வாங்கி கொடுப்போம் நம்ம. ஆகவே கம்பெனிக்காரர்கிட்ட இருந்து அரசாங்கிட்ட இருந்து இன்னைக்கு 1 கிலோ பச்சை குழந்தை விற்கிறாங்க வந்து எடுக்கிறாங்க வந்து போட்டலிப்பில் வந்து 150 ரூபா. இதே இந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்து இவங்ககிட்ட 150 ரூபாய்க்கு குழந்தை எடுத்தாங்க கம்பெனிக்காரங்க, கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு 1000 ரூபா கிடைக்கும், 20 கிலோவுக்கு 3000 கிடைக்கும். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இவங்களே தீர்த்து கொள்வாங்க வந்து. இன்னைக்கு இந்த மக்கள் இவ்வளவுக்கும் காரணம் வந்து பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம காரணம் இல்லை. நம்ம ஒரு பேனமும் எல்லாரும் மலையத்துள்ள அனைத்து கட்சிகளும் நாங்கள் போராடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனிக்காரர்கள் கடைசியில் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆக இனியாவது நாங்கள் ஒத்துமையாக இருந்து இந்த கம்பெனிக்கு எதிராக போராடி இந்த மக்களுக்கு நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுக்குறோம். அதாக இருந்தால் இந்த காணிகளை பிரிச்சு கொடுத்து இவங்களை சிறுதோட்டு உரிமையாக்கி, ஆகவே ஒரு கிலோ தேயிலை 150 ரூபாய்க்கு வித்தா 10 கிலோ எடுத்தா 1000 ரூபாய் கிடைக்கும், 20 கிலோ எடுத்தா 3000 கிடைக்கும். அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனை இவங்களே தீர்த்துக் கொள்வாங்க. ஆகவே இதுக்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நாங்கள் வெறுமனே ஒவ்வொரு தரமும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்து மலையில எந்த விமர்சனமும் கிடைக்கல. ஆகவே காணி உரிமையை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க, கட்டாயமாக எங்களுடைய முழுமையான ஆதரவு கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களுக்கான 10 பேச்சு வாங்கி கொடுப்பன் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம்.
கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காலமும் இந்த சபையில இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உறவு மலையக கட்சிகளுக்கு மத்தியில் இருந்தது இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து உங்க மேடை ஏறினேன் அதனால இந்த விஷயம் அந்த விஷயம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, ரெண்டு கயிறு தான் தட்ட முடியல. என்னதான் எனக்கு அந்த உணர்வு அந்த நோக்கம் இருந்தாலும், அந்த உணர்வும் அந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கனாலதான் நம்மளால சேர்ந்து வேலை செய்ய முடியுது இந்த விஷயத்துல. ஆனா ஒரு விஷயம் நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லல, நீங்க டீட் கொடுக்கலன்னு ஜேவிபியோட உறுப்பினர் கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் தான் சொன்னாரு. ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயம் நம்ம ஏத்துக்கணும் என்னன்னா, இதை நான் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கேன், எங்களோட பிஹெச்டி நிறுவனத்து மூலியமாகவும் நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்து தான் சொன்னோம். என்னன்னா, சில பகுதிகளில் ஒரு பெர்மிட் கொடுக்கப்பட்டிருக்கு, சில பகுதிகளில் காணி உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆமா, ஆனால் இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் இந்திய வீடு திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காணி இன்னும் மக்களுக்கு போய் சேரல. அது வந்து ஒருவேளை இந்த காணி அமைச்சு இல்லாட்டி எல்ஆர்சிக்குள்ள இருக்க பிரச்சனைகளா இருக்கலாம். ஆனா அதை தீர்க்கறதுக்கு நீங்களும் முன்னால வந்தீங்கன்னா, நாங்களும் வந்து ஜனாதிபதி கிட்ட ஒன்னா பேசி ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த 1000 வீடுகள் நீங்க ஏற்கனவே கமிஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனா அந்த 1000 வீடுகள் இன்னும் அப்படியே அறகுறையா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு சரியான விடயம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 744 வீடுகள் பாக்கி இருக்கு அறகுறையா. இந்த 744 வீடுகளையும் சரி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஏற்கனவே காசு இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த 744 வீடுகளை சரி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 420 மில்லியன் வரைக்கும் போகுது. அந்த 420 மில்லியனையும் இப்போ நாங்கள் ஏற்கனவே ட்ரெஷரியிலையும் எங்களுக்கு வந்து அந்த தெளிவான ஒரு டைரக்டிவும் வந்திருக்கு, அறகுறையாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்க சொல்லி அதை தான் நாங்கள் இப்போ முடிச்சிட்ருக்கோம். இந்த வீடு திட்டம் சம்மந்தமாக நான் தெளிவாக எனது உரையப்ப நான் தெளிவுபடுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் கௌரவ முன்னாள் அமைச்சரே, ஒரு விஷயமும் சொல்லியாகும். இந்த இடத்துல மலையக மக்களுக்கு இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எல்ஜேடபிள்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி JPTUCயாக இருக்கட்டும், ஏன் ஒரு அளவுக்கு நம்மளோட மலையக மக்கள் முன்னணியாக கூட இருக்கட்டும், அனைவரும் கூட்டு ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. கூட்டு ஒப்பந்தம் கட்டாயம் வேணும். அதே நேரத்தில் அது உங்களோட தொழிற்சங்கமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏனைய சிறு சிறு தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த கூட்டு ஒப்பந்தம் இஷ்டம் இல்லைன்னு தான் ஒரு அபிப்பிராயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தால் கட்டாயம் நடுநிலையாக நம்மளால் ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு கூட்டு ஒப்பந்தம் இல்லாமல் மலையக மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கூட்டொப்பந்தம் இருக்கும்போது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான வாழ்வாதார சம்பந்தமான விடயங்கள் அனைத்தும் கிடைச்சிதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் நம்மளும் இங்கே ஏற்றுக்கணும், ஃபோர்ஸில் இருந்த கூட்டொப்பந்தம் வந்து 2003 செய்யப்பட்ட கூட்டொப்பந்தம். இந்த 2003 செய்யப்பட்ட கூட்டொப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பழமை வாய்ந்த விஷயங்களாக இருந்துச்சு. இப்போ 2023க்காக இல்லாட்டி 2024 இந்த பகுதிக்கு கூட்டொப்பந்தத்தில் என்னென்ன சரத்துக்களை கொண்டு வந்து மக்களுக்கு உதவியாக கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் வச்சுருந்தோம் பெருந்தோட்ட நிறுவனங்களோடையும், உங்களோட நெருங்கிய நண்பர் தொழிலமைச்சர் மனுஷ நாயக்கர் அவர்களோடையும். அது சம்பந்தமாக நான் எனது உரையில் தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, அதை அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு, அவர் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பேச முடியும். ஆனால் மக்களுக்கு கட்டாய சம்பள உயர்வை பெற்று தான் கொடுக்கணும். ஆனால் இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கறதுக்கு அனைத்து தொழிற்சங்கங்களோட ஆதரவும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியாகணும். இந்த இந்தியா வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1747 காணிகளை விடுவிச்சிருக்கோம். இந்த 1747 காணிகளும் 10 பேர்ஸ் மேனி விடுவிச்சிருக்கோம். ஆனாலும் இதுக்கு சர்வே பிளான் எல்லாமே இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும். நாங்கள் இப்போ என்ன திட்டமிட்டுறோம்னா, இப்போ இந்தியா வீடு திட்டத்தை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு அழைப்புதல் கொடுப்போம். அதே மாதிரி கூட்டணியில் அனைத்து அங்கத்தோர்களுக்கும் நாங்கள் அழைப்புதல் கொடுப்போம், வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாம் இரநூறுக்கு நீங்கள் வரல, ஆனால் அமைச்சர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னன்னா, இந்தியா வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த தடவை ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டாடலான்னு இருக்கோம். என்னன்னா இந்த வீடு மட்டும் கட்டினா பத்தாது, வீட்டோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு சுயதொழில் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி பண்ணா அந்த வீட்டை நடத்துறதுக்காண்டி பொருளாதார பலம் அவங்க கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தடவை நாங்க வந்து இந்த வீடு திட்டத்தை அமுல்படுத்தும் போது கட்டாயம் காணியை முதல்ல வாங்கி மக்களுக்கு ஒப்படைச்சிருவோம். ஏன்னா மக்களுக்கு அதை முன்கூட்டி ஒப்படைச்சா அவங்க நினைச்ச விவசாயமோ இல்லாட்டி அவங்களுக்கு என்னென்ன சுயதொழில் செய்ய முடியுமோ கட்டாயம் பண்ணுவாங்க. மக்களோட வாழ்வாதார சம்பந்தமான விடயங்களை நான் இறுதியாக சொல்றேன், ஆனாலும் நீங்க முன் வச்ச விஷயத்துக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் வெளிப்படையா. எங்ககிட்ட ஒரு தவறு இருக்கு, நீங்க வந்து போன கன்சல்டேட்டிவ் கமிட்டியில இந்த ராகலையில கூரைகளை மாத்தணும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தீங்க. அதாவது மக்கள் உங்கள்ட்ட சொல்லி நீங்களும் அதை முன் வச்சிங்க. கௌரவ ராமேஸ்வரன் அவர்களும் அதுதான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பிஹெச்டிடியில எங்களை பொறுத்தவரைக்கும் ப்ரொக்யூர் பண்றது காசு இல்லை. ஏன்னா அந்த 744 வீடுகளை சரி செய்யறதுக்கு எல்லா காசையும் ஒதுக்கியிருக்கோம். வரவு செலவு திட்டம் முடிஞ்சோன்னு நாங்கள் அதை வேணா எடுக்க முடியும். ஆனா அதுல என்னோட ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சுகாதாரத்தை பார்க்க மாட்டாங்க, ரோட்டு வசதியை பார்க்க மாட்டாங்க, வீட்டு வசதியை பார்க்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் இந்த கூரை அட்லீஸ்ட் பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஏதாச்சும் ஒரு பொறுப்பெடுத்து பண்ணி ஆகணும். என்னதான் நம்ம கிட்ட இப்ப 14,000 வீடுகள் இருந்தாலும், 10,000 இந்திய வீடு திட்டம் இருந்தாலும், நம்மளும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த 10,000 அமுல்படுத்தினாலும் லைன்கள் இருக்கதான் போகுது. இந்த காணி உரிமையை வழங்குறது வந்து மக்கள் அவங்க உடைச்சு சுயமாவே அவங்களே கட்டிக்கணும்னு, ஆனா இந்த லைன்கள் இருக்கதான் போகுது. நம்ம வந்து நாளைக்கு இந்த ரீரூஃபிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது மலையக மக்கள் வந்து நினைக்க கூடாது, இல்லை நாங்க வந்து லயத்தை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கணும், அது ஒரு தவறான விஷயம். ஆனா லயம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு சுகாதாரமான முறையில இருந்தாலும் தரமான முறையில. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்டையும் முன் வைக்கிறேன். 2020 ஏன்னா இந்த 10% காணி விஷயம் வந்து 2023 தான் முழுமையா லீகல் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாலே 7% காணி தான் எங்களால் வழங்க முடிஞ்சு. அந்த 7% நீங்க வந்து அமைச்சரவையில் ஆவணத்தை சமர்ப்பிச்சு அதை கொண்டு வந்தீங்க, அதை நாங்கள் பாராட்டுறோம். ஆனா இந்த 7% விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 101 காணி உறுதி பத்திரங்களை தயார் பண்ணியிருக்கோம், அதை கூடிய விரைவில் தரப்போறோம். அதுக்கு நாங்கள் உங்களுக்கும் அழைப்புதல் தரோம், கட்டாயம் நீங்களும் வந்து கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.
கௌரவ அமைச்சர் அவர்களே, கூட்டொப்பந்தத்துக்கு நான் வந்து எதிரான ஆள் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த கூட்டொப்பந்தம் செஞ்சு சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம், ஆனாலும் கூட இந்த கம்பெனிக்காரன் ஏமாத்துறாங்க. இப்ப நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, நீங்க 2,000 ரூபாய் கேட்கறீங்க, 2,000 ரூபாய் கொடுத்தா நீ வாங்கி கொடுத்துருவீங்க ஆளுகளுக்கு. ஆனா அந்த கம்பெனிக்காரன் கொடுக்கமான ஏமாத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, 1 கிலோ தேயிலை குழந்தை வந்து ஆளுக்கு தொழிலாளி எக்ஸ்ட்ரா எடுத்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க போட்டலிப்ல எடுத்து எடுக்கிறாங்க, 150 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த தோட்டங்களை பிரிச்சு கொடுத்தா உண்மையில கூட்டப்பட்ட பிரச்சனை வராது. நம்ம கண்காணியே இருக்க மாட்டான், கணக்குப்படி இருக்க மாட்டோம் ஆளுகளுக்கு. நம்ம சுயமா வேலை செய்வாங்க, ஏன்னா நம்ம மக்கள் வந்து உழைக்கிறவங்க. அந்த மக்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி, சாதாரண இப்ப அவுட் க்ரோ மட்டும் செய்யறாங்க. அந்த தொழிலாளி நல்ல தோட்டத்தை துப்புரா பண்ணோட டக்குனு புடிங்கிறான் வந்து, அதான் சொல்றேன். அதனால நாங்க எதிரான கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தோட்டமாக்கணும், அதே பெரிய உயர்ந்தாருக்கும் நினைக்கிறேன் வந்து.
நானும் முழுமையா ஏத்துக்கிறேன் கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களே. ஏன்னா என்னோட நிலைப்பாட்டை நான் எப்பயோ சொல்லிட்டேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூட இந்த முதல்ல 1,500 ரூபான்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் சிறுத்தோட்ட உரிமையாளர்னு சொன்னாரு. அப்ப கூட நான் சொன்னேன், சிறுத்தோட்ட உரிமையாளராக கொண்டு வரது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனா அது என்ன பொறிமுறையில கொண்டு வர போறீங்கன்னு சொன்னா நாங்க கட்டாயம் ஆதரவு கொடுப்போம். இப்ப நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஏன்னா நீங்க கேட்டீங்க இதை எப்படி கொண்டு வரலாம் இந்த சிறுதோட்ட உரிமையாளர் என்கிற ஒரு விடயம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த வருஷம் ஜனாதிபதி தேர்தல் இருக்கு, உங்களுக்கும் நெருங்கியவர் தான் ஜனாதிபதி, நீங்களும் வாங்க நானும் வர, ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுப்போம், கொடுத்து சிறுதோட்ட உரிமையாளரை கொண்டு வருவோம், அவ்வளவுதானே. ஆளுங்க கேளுங்க, இந்த பக்கம் இருக்கனால தானே காணி உரிமையை எடுத்து உங்கள்ட்ட இருந்து என்னால பாராட்டும் வாழ்த்துக்களும் பெற முடிஞ்சு.
ஓகே தேங்க்யூ. மீலகடைக்காரர் டிலான் பெரியரா மாத்தியது அப்படி மட்டும் வினாடி பகலவா தீனா ஈட்ட மத்தே மூலாசனிட்ட கௌரவ நமக்கு யோஜனா கரன்
கரு ஜகத் சமர்வீக்க மந்திரித்துவாக நம்ம யோஜனா கரணும்
அப்ப ஸ்திர கரணும்.
அபத்துமா கதா கரணும்
அது அப்படி கதாகரன் இத்தாம வெதகத் விஷயம் திக்க சம்பந்தேன் விசேஷம் ஜலசம்பாதன அமாத்தியான்சியத் யோகியம வத்து எடுத்தல் பாசங்க அமாத்தியான்சியத் இத்தனவா முலிம විශේෂයෙන්ම ජල සම්පාදන අංශය ගැන කතා කරලා ඊට පස්සේ වතු යටිතල පහසුකම් අමාත්‍යාංශය ගැන කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. කරු මුරස සභාපතිතුමනි, මම මුලින්ම සුබ පතනවා අපේ ජල සම්පාදන මණ්ඩලයේ අලුත් සාමාන්‍ය අධිකාරීතුමාට. එතුමා කාලයක් තිස්සේ බදුල්ල ප්‍රදේශයේ DGM හැටියට වැඩ කරලා AGM හැටියට වැඩ කරලා ඌව පුත්‍රයෙක්. ඒ වගේම අලුත් උපසභාපතිතුමාට සුබ පතනවා. සභාපතිතුමා නම් අපි කාලයක් තිස්සේ දන්න සභාපතිවරයෙක්. ඉතින් එතුමාට අවශ්‍යපීඩමක් අවශ්‍ය වන්නේ නැහැ. අපේ තරුණ අලුත් ඇමතිතුමා ජීවන් තොණ්ඩමාන ඇමතිතුමා කේසියා, එතුමාගේ මුත්තා සෞම්‍යති තොණ්ඩමාන ඇමතිතුමාගේ කාලේ ඉඳලා පසුව එතුමාගේ පියා පාර්ලිමේන්තු නාමත් එතුමාගේ පියා එතුමාගේ කියන්නේ සෞම්‍යතුමාගේ පියා එතුමාගේ පුත්‍රත්නේ එතුමා පළාත් සභාව ඇමති වෙලා හිටියා. ඊට පස්සේ අපේ වර්තමාන ඇමතිතුමාගේ පියා සමග අපි කාලයක් පාර්ලිමේන්තුවේ එකට වැඩ කරා. ඒ නිසා අපි පරම්පරාවත් සමගම ඉතාම සමීප සම්බන්ධතාවයක් මේ වතු ඇරතල ක්ෂේත්‍රයේ පවණක් නෙවෙයි පෞද්ගලිකවත් පවත්වාගෙන ගියා. විශේෂයෙන් මගේ පියා මාෂල් පෙරේරා මහත්මයා සෞම්‍යති මහත්මයාත් එක්ක ඉතාම කිට්ටු සම්බන්ධතාවයක් පවත්වාගෙන ගියා. මොකද මගේ තාත්තා ප්‍රතිපත්තියක් හැටියට නුවරඑළිය හැටන් බදුල්ල බණ්ඩාරල ප්‍රදේශවල කම්කරු උසාවිවල පෙනී හිටියේ වතු කම්කරුවා සඳහා පමණයි. ඒ සත්‍යයක් සල්ලි අය කරේ නැහැ. ඔහු ප්‍රතිපත්තියක් හැටියට ඔහුට කොච්චර මුදලක් දුන්නත් ඔහු වතු සමාගම වෙනුවෙන් පෙනී හිටියේ නැහැ. ඒ නිසා මේ මෑතකදී අපාතන වෙන්විය මුතු සිවලිංගම එතුමාට මතකයි වරාපන්න කියනවා. මුත්තු වැඩ කරන කාලේ කම්කරු උසාවිවල අපේ තාත්තා ඒ කම්කරු උසාවිවල පෙනී ඉන්න වෘත්ති සම්බන්ධ නියෝජිතයන්ට කොච්චර උදව් කරාද කියන කාරණේ. ඉතින් ඒක බොහොම කිට්ටුවෙන් අපි ආශ්‍රය කළ තියෙන වතු කම්කරුවන් සමග සහයි ජනතාව සමග අවුරුදු 200ක් වෙනවා දැන්. මේ ජනතාව අපේ රටට ඇවිල්ලා අපේ රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්නට දුන්න ශක්තිය. හැබැයි ඒ ශක්තිය උඩ ඉඳගෙන අපි සල්ලි හම්බ කරගෙන අපි රටක් හැටියට ඒ වාගෙන් අවශ්‍ය කරන අපේ පරිභෝජනට වෙනස් කරලා අපි කාර්යකටයුතු කරන ගමන් තාමත් අපි කතා කරන්නේ ඒ ජනතාවට ඉඩමක් දෙන්නේ කවද්ද කියන කාරණය. නැවත වරක් මේ අය විවාදෙත් වතුකම්කරු ජනතාවට පොජස් 7 ඉඩම් පොජස් 10 කරන්න අවශ්‍ය කරන යෝජනාව ගැන අපි නැවත සලකා බලාගෙන යනවා. ඒ නිසා මේ ජනතාව ඇත්තටම ඡන්දයිතිය ලැබලා දුන්නත් නාමිකව මේ රටේ පුරවැසියන් වුණත් ඇත්තට මේ ජනතාව ජීවත් වෙලා තිබෙන්නේ දෙවන කැලෑසියේ පුරවැසියන් නේද කියන කාරණය අපි අකමැත්තෙන් වුණත් කියන්න සිද්ධ වෙනවා. මොකද තමන්ගේ නම් සමහර කාලවක වතු තියෙනවත් ඒ වතු ජනතාවට ලියුමක් එන්නේ ඔහුගේම කියන පෞද්ගල ලිපිනේ නෙවෙයි. නම රාමලිංගම් ඇටම්බිලි දෙවන කොටස. තමන්ටම කියන ලිපිනයකට ලිපියක් ගෙන්වා ගැනීමටවත් අයිතියක් නැතිව ඉන්නවා සමහර වතුවල ජනතාව අවුරුදු 200ක් මේ රටට ඇවිල්ලා. ඉතින් අපි සියලු දෙනාම ලැජ්ජ වෙන්නට ඕනේ. ශ්‍රී ලාංකිකයෝ හැටියට ශ්‍රී ලාංකික පුරවැසියන් වෙච්ච එක්තරා පිරිසකට අපි සලකලා තියන්නේ කොහොමද කියන කාරණය පක්ෂ විපක්ෂ ભેදයකින් තොරව. ඒ නිසා මම කල්පනා කරනවා අද අපේ තරුණ අලුත් ඇමතිවරයාට ජීවන් තොණ්ඩමාන ඇමතිවරයාට එතුමාගේ මුත්තා මේ බලාපොරොත්තු වෙච්ච තැනට ජනතාව අරගෙන යන්නට අවශ්‍ය කරන ශක්තිය ධෛර්යය ලැබේවි කියලා. ඒ වගේම අපේ ජල සම්පාදන අංශය ගැන කතා කරොත් බදුල්ල දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන්ම ජල සම්පාදන අංශය පිළිබඳව විවිධ යෝජනා කරන රාශියක් මම ආණ්ඩු පක්ෂයේ කාලේ ඉන්න කාලේ අපට මැදිහත් වෙලා කරන්න හැකියාව ලැබුණා. අපේ ඇටම්බිටි ජල යෝජනා ක්‍රමය ගත්තොත් ඇටම්බිටි වේලේ ජල යෝජනා ක්‍රමය හරහා අපි බලාපොරොත්තු වූ මට්ටමටත් වඩා යම් යම් ප්‍රදේශවලට අපිට ජලසපදින හැකියාව ලැබුණත් මෙතන ඉන්න අපේ සාමාන්‍ය අධිකාරතුමා ඇතුළු පිරිස දන්නවා ඒ ඇටම්බිටියෙන් පහළ තියෙන අර ගාවෙල වක්කුමුර ඒ වගේම ඊට ඊට පස්සේ ඊට ඊට එහා පැත්තේ තියෙන දීගල්ල උඩගම දික්වැල්ල වත්ත උයකටවල වත්ත වගේ ප්‍රදේශවලට අපට අර ඇටම්පිටිය ගැට් කටවල මාර්ගයේ ස්ටොක් ටැංකියක් හදලා ඒ ඒ ප්‍රදේශත් අපිට ආවරණය කරගන්න පුළුවන් වුණොත් මම හිතනවා අපිට ජනතාවගෙන් මේ වෙලාවේ පෞගිය අවුරුදු දෙකක් තිස්සේ ලැබෙනා වූ මැසි විඩිවලට අපි පිළිතුරු දුන්නා වෙනවා. ඒකට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙලක් සැලැස්මක් හදලා තිබුණා. පහුගිය වකවානුවල ආපු මූල්‍ය අර්බු තත්ත්වයේ මත මුදල් වෙන්කරන හැකියාව නොලැබුණත් මම හිතනවා වර්තමාන ඇමතිතුමා ගම් සහ වතු කියන සියලු ජනතාවන් ඒකරාශි වෙච්ච ප්‍රදේශයක් නිසා ඒ ප්‍රදේශය ඒ කාරණයට ප්‍රමුඛතාවය දෙයි කියලා අපේ සාමාන්‍ය අධිකාරතුමාගෙන් ඉල්ලා හිටිනවා. කරුණා කරලා ඒ පිළිබඳ අවශ්‍ය කරන අවධානය යොමු කරන්නේ කියලා. ඒ වගේම තමයි අපේ අර ස්ප්‍රිංවැලි ප්‍රදේශයේ හාලියල මැති වෙන කොට්ටාසේ ග්‍රාම සමසම් ගණනාවකට බ්ලැක්පූල් වලින් වතුර රැගෙන ඇවිල්ලා හොඳ හොඳ යෝජනා ක්‍රමයක් තිබුණා. නමුත් අවාසනාවකට ගොවි සංවිධාන රාශියක විරුද්ධ වෙච්ච නිසා අපිට ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. හැබැයි මම හිතනවා මේ මුදල වෙන් කරපු මුදල ඒ විදිහටම වෙන් වෙලා තියෙනවායි කියලා නිසා අපි වාරයන් කීපයක් බදුල්ල හිටපු දිසාපතිතුමිය හරහා උත්සාහ කළා යම් සාකච්ඡාවක් පවත්වලා ජලය ලැබලා දෙන්න. වර්තමාන මහ දිසාපතිතුමා ඉන්නේ ඒ ස්ප්‍රිංවැලි ප්‍රදේශයේම තමයි ඔහුගේ මහගෙවල් තියෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා බදුල්ලේ වර්තමාන මහ දිසාපතිතුමත් එක්ක එකතු වෙලා ඒ ස්ප්‍රිංවැලි ප්‍රදේශයේ ආවරණය වෙන්න අවශ්‍ය කරන ඒ ජල යෝජනා ක්‍රමය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වුණොත් ගොඩක් පිං. ඒ වගේම තමයි සොරණතොර සහ මීගහකිවලක ප්‍රදේශවලට විශේෂයෙන්ම අපි ජල යෝජනා ක්‍රමයක් සලසුම් කරලා ඒකටත් මුදල් වෙන් කරගත්තා. ඒකේ විශාල මන්දගාමි භාවයක් තිබෙනවා. ඒ පිළිබඳවත් අවධානය යොමු කරන්න කියලා හිටනවා. ඒ වගේම තමයි රිදී මාලියද්ද ප්‍රාචීනක කොට්ටාසය තුලත් මයංගලික කොට්ටාසය තුලත් විශාල වැඩ කටයුත්තක් අපි ආරම්භ කරන ඉතාම ඉක්මනින් කරගෙන ආවා. පෞගේ කාලයේ මතුවෙච්ච යම් යම් අර්බුදතා මත ඒ ඇතිවෙච්ච මන්දගාමී ස්වභාවයත් මේ වෙන්වෙච්ච මුදල සොච්චමක් වුණත් එයින් අවශ්‍ය කරන ඒ වැඩපිළිවෙලට වැඩි අවධානය යොමු කරන්නේ කියන කාරණයක් මේ වෙලාවේ ඉල්ලා හිටින්න ඕනේ. ඒ වගේම තමයි කැටවල ප්‍රදේශයට සහ කැටවල ඒ ගමවට වෙනත් යෝජනා ක්‍රමයකින් මුදල් අපි සම්පාදනය කරගෙන තිබුණා. ඒ කාරණා කටයුතු මැදින් කටයුතු යනවා කළා. ඒ පිළිබඳවත් අවශ්‍ය කරන අවධානය යොමු කරන්නයි කියලා මේ වෙලාවේ මම ඉල්ලා හිටිනවා. විශේෂයෙන්ම ජන සම්පාදන අමාත්‍යාංශයේ කටයුතු කරනකොට මම හිතනවා මේ වෙලාවේ කියන්න මොකක් කාරණය තමයි අපි දන්නවා වරින් වර දැන් යෝජනා මතු වුණා. ඒ ජල සම්පාදන මණ්ඩලය විසින් ලබා දෙන්නා වූ ඒ කනෙක්ෂන්ස් වලට අවශ්‍ය කරන ජල බිල්පතේ සංශෝධනයක් කරන්න දැන් අද ඇමතිතුමාත් විරුද්ධ පක්ෂයේ මතු කරපු ප්‍රශ්නවල පිළිතුරු දෙමින් කියා සිටියේ මේ අවුරුදු අග වෙන විට ඒ අවශ්‍ය කරන අලුත් සංශෝධන මිල ගණන් පිළිබඳව සාකච්ඡාවක් කරනවායි කියන කාරණය. ඒ සාකච්ඡාවක් කරනකොට වර්තමානයේ මාසෙන් මාසේ වගේ දැන් ජනතාවට විදුලි බිල වැඩි වෙනවා. මාසෙන් මාසේ වගේ ඉන්ධන මිල වැඩි වෙනවා. දැන් වැට් එක ගහුවායින් පස්සේ හැම බඩුවකම මිල වැඩි වෙනවා. දැන් වැට් එකෙන් වෙච්ච හානිය, විදුලි බිලෙන් වෙච්ච හානිය, ඉන්ධන මිලෙන් වෙච්ච හානිය ඔක්කොම පැත්තක තියලා පක්ෂ විපක්ෂ ඔක්කොම අපි දැන් ක්‍රිකට් වල ඉල්ල ඉන්නේ දැන්. ඒතකොට මේ ක්‍රිකට් නාටකය නිසා ඒ සියල්ල මිනිසුන්ට අමතක වෙලා තිබෙන්නේ. හැබැයි මේ බිල් වැඩිවීම හරහා වැඩියෙන්ම බටගන්නේ ඈත ඉපිට ගම්බද ජනතාවත් වතුකරේ ජනතාව. වතුකරේ ජනතාවට තමන්ට ලැබෙන ස්ථිර පඩිය පිළිබඳවත් දැන් අපි මෙතන වාද වෙනවා. රුපියල් 1000 ලැබෙන්න කවද්ද 100 දෙන්න කවද්ද කියලා වාද වෙනවා. එවැනි තත්ත්වයක් තුළ වර්තමාන ඇමතිතුමා නියෝජනය කරන්නේ වතුකම් කරපු ජනතාව පමණක් නෙමෙයි එතුමා ජල සම්පාදන අංශය ඇමතිවරයා. ඒ නිසා ජල බිලත් වැඩි වෙනවා නම් අඩුම තරමේ ඉතාම අන්ත දුගීභාවයේ ඉන්නා වූ ගම්බද ජනතාවටත් වතුකරේ ජනතාවටත් ඒ වැඩිවීම නොකර ඒ ඇයට යම් සහනදායීත්වය ලබා දෙන්න කියන කාරණේ කියන්නට ඕනේ. අපි මේ ඉල්ලීම කරා විදුලි බල ඇමතිතුමාගෙන්. එතුමා ඒ පිළිබඳව අවධානය යොමු කරේ නැහැ. ඒ නිසා මේ වෙලාවේ ජල බිල වැඩි කිරීම නෙමෙයි කළ යුතු වන්නේ. නමුත් යම්කිසි විදියක වැඩිවීමක් වෙනවා නම් අර විදුලි බල අමාත්‍යාංශය විදුලි බල මණ්ඩලයේ අත්නෝමතිකව ඒ මාසෙන් මාසේ වැඩි කරනවා වූ ක්‍රම යන්නේ නැතුව දුගී රාවේ පහළ දුගී රාවගේ පහළ රේඛාවේ ඉන්නා වූ වතුකරේ සහ ගම්බද ජනතාවට අවශ්‍ය කරන සහනදායි තත්ත්වයක් ඇති කරන්නේ කියන ඉල්ලීම අපි වර්තමානවතුමෙන් කරන්න ඕනේ. ඒ වගේම තමයි අපේ රටේ වතුකරේ ජනතාවට ඉඩම් ලබලා දෙනකොට වතුකරේ ජනතාව යම් යම් කාරණා පිළිබඳව අවධානය යොමු කරනකොට සමහර වෙලාවට වතුකරේ ජනතාව බහුතරයක් ඉන්නේ නුවරළේ දිස්ත්‍රික්කයේ නිසා වැඩි අවධානයක් වැඩි හැන්දෙන් බෙදීමක් නුවරළේ පැත්තට යනවාද කියන හැසකීමක් මතුවෙනවා. මොකද නමුත් බදුල දිස්ත්‍රික්කයේ වතුකරේ ජනතාව ජීවත් වෙනවා. ඒ අයගේ ප්‍රශ්නත් නුවරළේ දිස්ත්‍රික්කයේ ජීවත් වෙන ජනතාව හා සමානමයි. සමහර විට වඩා අන්තයි. ඒ නිසා වතුකරේ ජනතාවට අවශ්‍ය කරන සහනයන් ප්‍රතිලාභ ලබා දෙනකොට බදුල දිස්ත්‍රික්කයේ ජීවත් වෙනා වූ ඒ වතුකරේ ජනතාව කෙරෙහි එහා සමානම අවධානය යොමු කරන්නට. ඊළඟට විශේෂයෙන්ම මම කියන්න ඕනේ වතුකරේ තියෙන ප්‍රධානම ප්‍රශ්නය දෙකක් එකක් තමයි අධ්‍යාපනය. වතුකරේ ඉන්නේ දරුවන්ට ගම්වල ඉන්න දරුවන්ට හා සමානම අවශ්‍ය කරන අධ්‍යාපන පාසල් ලබා දීමේ ක්‍රමවේදය පිළිබඳව අපි හැමදාම සාකච්ඡා කරනවා. අපිට ඒ දරුවන්ට දෙන්න පුළුවන් ලොකුම දේ තමයි අධ්‍යාපනය. සමහර වෙලාවට අධ්‍යාපන දෙන්න ගියම අවශ්‍ය කරන ඒ සුසුකන ගුරුවරු නැහැ. වරක් ඒ වතුකරේ දරුවන්ට උගන්වන්නට සාමාන්‍යයෙන් අවශ්‍ය කරන සුසුකන් නැති නිසා සුසුකන් අඩුවෙන් අපි පත්වීම ලබලා දුන්නා ඒ ගුරුවරුන්ට. හැබැයි නමුත් ඒ වතුකරේ ජනතාව වතුකරේ දරුවන්ට වෙයින් සතක් උනේ නැහැ. ගුරුවරයෙක්ට ගුරු පත්වීමක් ලැබුණා පමණයි. ඒ නිසා වතුකරේ ඉන්න දරුවන්ට අවශ්‍ය කරන අධ්‍යාපන සුසුකම්
රංවාලීම සඳහා මිනිත්තු දෙක කාලයක්
ඔබතුමාට අවසන් කරනවා. රංවාලීම සඳහා වතුකරේ ජනතාවගේ අධ්‍යාපන පැත්ත වඩා වැඩියෙන් බලන්න කියන කාරණේ කියන්න ඕනේ. ඊළඟ තමයි තමාගේ තියෙන දරිද්‍රතාවය නිසාම දුගීභාවය නිසාම වතුකරේ ජනතාව අන්ත ඈත එපිටින්න ගම්බද ජනතාව වගේම අද මේ වෙනකොට විවිධ මත්ද්‍රව්‍ය වලට විවිධ ආකාරයේ අනීතික මත්තන් වලට පුරුදු වෙලා ඉන්නවා. මොකද හේතුව සාමාන්‍යයෙන් වැඩ කරන මිනිස්සුන්ට හැන්දාවට ඇඟේ පතේ මහන්සියට බොන්න තිබුණ එකම දේ ගල් බෝතලෙත් මිල වැඩි කරා මේ ආණ්ඩුව. එහෙම නැත්නම් නේවි සීල එක පිටමර වැඩි කරා, බියර් ස්ට්‍රෝං එකත් වැඩි කරා, බයිසන් එකත් වැඩි කරා. ඒ නිසා දුප්පත් මිනිහන් බොන්න දෙයක් නැහැ. මුදල් නැමැතුම වැඩි කරනවා, ආණ්ඩුවේ මමතිවරයෙක් කෑ ගහනවා අඩු කරන්න. ඒක වැඩක් වෙන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා මේ 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 ආණ්ඩුව කටයුතු කරලාම තිබෙන්නේ වතුකරේ ජනතාව සහ ඉතාම දුගී දුප්පත් ජනතාව මේ රටේ ජීවත් වෙන්නේ නැහැ කියලා හිතාගෙන. එහෙම ජන කොට්ටාසයක් නැහැ කියලා හිතාගෙන. මේ ආණ්ඩුව ගන්නා වූ හැම තීන්දුවක්ම මේ අයවැයත් ඇතුළුව ඉලක්ක කරගෙන තියෙන තව වැඩිපුර බර පොදු ජනතාවට දාන. අර දේශීය ණය ප්‍රතිවිරෝධකද වෙනලාවෙත් සල්ලිකාරයන්ට මේ බර දැම්මේ. අර්ථ සාධක අරමුදල වගේ අරමුදල් වලින් පහර දෙනකොට වැඩිම පහරවගෙන වතුකරේ ජනතාවට. ඒ නිසා ඒ වතුකරේ ජනතාව සහ ඈත පිට ජීවත් වෙන දුගී ජනතාව, අර හාලියල ඇටම් පිටේ පැත්තේ ජීවත් වෙන ගොවියා, මයංගන ජීවත් වෙන වී ගොවියා, වැලිමන ජීවත් වෙන අල ගොවියා, මේ අයට ප්‍රශ්න තිබුණේ නැහැ. කුඩාතේ වශයෙන් ප්‍රතිමත් ප්‍රශ්න තිබුණේ නැහැ. මේ ආණ්ඩුව බලයට එනකන් අර මහා ආර්ථික ආර්ථික ප්‍රශ්න මැද්දෙත් ඒ අනේ තමන්ට තියෙන දේ හදාගෙන විකුණගෙන තමන් ජීවත් වුණා. නමුත් මේ ආණ්ඩුව ඇවිල්ලා ඒ අවිධිමත් ක්ෂේත්‍රයේ පහරෙන් පහර ගැහුවා, බදු ගැහුවා, මේ පැත්තෙන් ගැටක ගැහුවා, විදුලි බිල වැඩි කරා, දැන් ජල බිල වැඩි කරන්න යනවා, ඉන්ධන බිල මාසෙන් මාසෙ වැඩි කරනවා. ඒ හින්දා අවිධිමත් ක්ෂේත්‍රයේ ඉන්න ගොවියා, කම්කරුවා, වතු කම්කරුවා, පෙරදේරුවා, ඊළඟට ත්‍රිවිල් ඩ්‍රයිවර් කරන එක කෙලවනවා, මේ සියල්ලටම පහර වැදිලා තිබෙනවා. ඒ නිසා මේ මේ අපේ ජල සම්පාදන අමාත්‍යාංශය සහ වතු ප්‍රජාව වතු වැලිතල අමාත්‍යාංශයේ වැශීර්ෂය සාකච්ඡා කරන වෙලාවේදී මේ ආණ්ඩුව යම් යම් යෝජනා කරනකොට මේ දුගී ජනතාව, කම්කරුවා, එලෝලු ගොවියා, වී ගොවියා, වතුකම්කරුවා, මේ 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 ජන කොටස් කෙරෙහි අඩුගානේ අනුකම්පාව දක්වලා,
කාලය අවසන් වන
අනුකම්පාව දක්වලාවත් ඒ වැඩිවීම සම්බන්ධ කටයුතු කරනකොට ඒ අයට යම් සහනදායි මිලකට ඒවා ගන්නට කටයුතු කරන්න කියන ඉල්ලීම කරමින් මානියන බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්තුමා.